ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், 12 சூத்திரம். வழங்குபவர் சிவ முருகலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இதுக்கு பேர் கொடுத்தாங்க, சிந்திக்கிறாங்க, அதுக்கு ஞான சக்தின்னு பேர் கொடுத்தாங்க. ஞான சக்தி, ஞான சக்தினா என்ன? சிந்திக்கும் ஆற்றல். அப்புறம் இச்சாசக்தி, இச்சாசக்தி ஆசைப்படும் ஆற்றலுக்கு பேரு இச்சாசக்தி. மூணாவது செயல்படுதல், அதுக்கு பேரு கிரியாசக்தி, கிரியை. ஞானம், இச்சை, கிரியை என்று மூன்று உள்ளன. ஞான சக்தி சிந்திக்கும் ஆற்றல், இச்சாசக்தி ஆசைப்படும் திறன், கிரியாசக்தி செயல்படும் திறன். இந்த மூன்று ஆற்றல்களும் ஒரு பொருளிடம் இருந்தால் அந்த பொருள் அறிவு பொருள் எனப்படும். ஒரு கேள்வி கேட்கிறோம், அறிவு பொருள் என்றால் என்ன? அறிவு பொருள் என்றால் என்ன என்ன? பதில் சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி ஆகிய மூன்று ஆற்றல்களும் உடைய பொருள் அறிவு பொருள் எனப்படும். அதனால நமக்கு இந்த மூணு இருக்குல்ல, இந்த மூணும் இருப்பதால், நம்மிடம் இருப்பதால் உயிர் ஒரு அறிவு பொருள், உயிர் ஒரு அறிவு பொருள். இதனால மூணு இருக்கு, மூணு இருக்கு. என்னையா இச்சைங்கிறது ஆசை, மூணு நம்மள இருக்காங்க, இருக்கு. மூணு செயல்படுதா? செயல்படுது. சிந்திக்கிறீங்களா? சிந்திக்கிறோம். உடனே நான் கேட்கேன், இப்ப என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க உடனே சொல்றீங்க, ஐயா உண்டு, மத்தியானம் 3:30 சரியாக வந்துருமா என்று சிந்திச்சு, 3:30 தண்ணீர் வந்துருமா என்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் சிந்தா தானே. இச்சை இருக்கா? இருக்கு. ஆசை இருக்கு. செயல் இருக்கா? செயல் இருக்கு. ஆனா இந்த மூன்றும் உலகத்தை நோக்கி அமைந்திருக்கிறது. உலக அனுபவத்திற்காக இந்த மூணும் உலக அனுபவத்தை நோக்கி நிற்கிறது. உலக அனுபவத்தை நோக்கி நிற்கிறது. இப்போ சீவன் முக்தர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்றால், அவர்களுக்கும் இந்த மூணு ஆற்றலும் உண்டு, நமக்கும் மூணு ஆற்றலும் உண்டு. ஆனால் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதற்கும் சீவன் முக்தர்கள் எதை சிந்திக்கிறார்கள் என்பதற்கும் வேறுபாடு இருக்கும். சீவன் முக்தர்கள் அவர்களுடைய ஞானசக்தி நம்முடைய ஞானசக்தி போல செயல்படுவதில்லை. அவர்களுடைய இச்சாசக்தி நம்முடைய இச்சாசக்தி போல செயல்படவில்லை. அவர்களுடைய கிரியாசக்தி நம்முடைய கிரியாசக்தி போல மூணுமே வேற மாதிரிதான் இருக்கும். நாம சிந்திக்கிற விஷயம் வேற, அவங்க சிந்திக்கிற விஷயம் வேற. நாம ஆசைப்படுற விஷயம் வேற, அவங்க ஆசைப்படுற விஷயம் வேற. நம்முடைய செயல் வேறு, அவங்களுடைய செயல் வேறு. இப்படி மூணு விஷயத்திலே அவங்க நம்மளை விட்டு வேற மாதிரி தான் இருக்காங்க. மூணுலயே அவங்க வேற மாதிரி தான் இருக்காங்க. நம்மடையும் இந்த மூணு இருக்கு, அவர்கிட்டையும் மூணு இருக்கு. நம்மகிட்டயும் மூணு ஆற்றல் இருக்கு, சிவன் முக்தரும் அவரும் ஒரு உயிர் தானே, மூணு ஆற்றல் இருக்கு. ஆனா வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு? நாம சிந்திப்பது போல அவர்கள் சிந்திப்பதில்லை. சரி சார், அவர்கள் என்ன சிந்திப்பார்கள்? நம்ம சிந்திக்க மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க. அவர்கள் என்ன சிந்திப்பார்கள்? ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர்கள் ஞான சக்தி எவ்வாறு வேலை செய்கிறது, அவர்கள் சிந்தனை எதை சிந்திக்கிறது? ஒரு கேள்வி. நம்மள மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க. நம்மள மாதிரி சொன்னா புரியுது, நம்மள மாதிரி இல்லைன்னு. அவர்களுடைய இச்சா சக்தி சீவன் முக்தர்களுக்கு ஆசை உண்டா என்று கேட்டார்கள். சீவன் முக்தர்களுக்கு ஆசை உண்டா அப்படின்னா உண்டு. சீவன் முக்தர்களுக்கும் ஆசை. என்ன ஆசை? நாம் ஆசைப்படும் பொருள் வேறு, அவர்கள் ஆசை என்பது வேறு. செயல்படுவார்களா? செயல்படுவார்கள். நம்மள மாதிரி செயல்பட மாட்டாங்க, வேறு விதமாக செயல்படுவார்கள் என்று நம்முடைய ஞானம் இச்சை கிரியை எப்படி இருக்கிறது? சீவன் முத்தருடைய ஞானம் இச்சை கிரியை எப்படி இருக்கிறது என்று காட்டி அவர்கள் எவ்விதத்தில் நம்மை விட்டு மாறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை, அவருடைய அந்த உயர்ந்த நிலையை 12 சூத்திரம் நமக்கு காட்டுகிறது. 12 சூத்திரம் சீவன் முத்தர்களை அறிமுகப்படுத்துகிறது. முதல் செய்திக்கு வரும். முதல் செய்தி என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஞான சக்தி, சீவன் முத்தர்களுடைய சிந்திக்கும் திறன், என்ன சிந்திப்பார்கள் அவர்கள், என்ன சிந்திப்பார்களா? இறைவனுடைய திருவடியை அடையவிடாமல் தடுப்பது மலங்கள். இறைவனுடைய திருவடியை நாம் அடையவிடாமல் தடுப்பது என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்கள். அந்த மலங்களிலிருந்து அவர்கள் நீங்கியே நிற்க வேண்டும், அது நம்மை ஒட்டி கொள்ளக் கூடாது என்று சிந்திப்பார்களாம். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? மூணு பேரையும் பக்கத்திலே விட்டுறக்கூடாது. யார? ஆணவம், கண்மம், மாயை, மூணு பேரையும் பக்கத்திலே விட்டுறக்கூடாது. ஏனென்றால் இந்த மூணு பேரும் நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னா நாம சிவனுடைய திருவடியை அடைய முடியாது. சிவனுடைய திருவடியை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற மலங்கள் என்னை அணுகிவிடக் கூடாது என்று அவர்கள் சிந்தனை இருக்கும். செம்மலர் நோண்டாள், செம்மலர் நோண்டாள், நோண்டாள்னா நம்மளை எல்லாம் எடுத்து சுமக்கின்ற அந்த திருவடி, செந்தாமரை மலர் பூந்த அந்த நம்மளுக்கெல்லாம் கருணை பாலிக்கின்ற அந்த திருவடி, சேரல் ஒட்டா, சேர விடாமல் தடுக்கின்ற அம்மலம் களி. இது இவ்வளவு நேரம் சொன்னது அவர்களுடைய ஞான சக்தி. செம்மலர் நோண்டால் சேரல் ஒட்டா அம்மலம் களி. அதன் படம் செம்மலர் நோந்தாள், செந்தாமரை மலர் போன்ற சிறந்த அந்த திருவடிகளை, பெருமானுடைய திருவடிகளை சேரல் ஒட்டா சேரவிடாமல் தடுக்கின்ற அம்மலம், ஆணவம், கண்மம் ஆகிய அந்த மலங்கள் களி, அதை விட்டு நீங்கி நிற்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்களா? அவருடைய சிந்தனை என்ன வேலை செய்யும்? ஆகா, இந்த மூணு பேரும் நம்மளை கெடுத்துருவான். யாரு? கண்மம் நமக்கு இருந்த மூணு பேரும் படாத பாடுபடுத்துறோம். நமக்கு அதிக துன்பம் தருவது ஆணவம். அவன் என்ன செய்யறான், ஆணவம் சிவசிந்தனையை தடுக்கும். என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த சொன்னோம் சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், சரிப்பா அப்படியே சிவாலயத்துக்கு போய் கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டிதானே, கொஞ்சம் மனசு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் இப்ப சிவாலயத்துல இருந்தான் மாறேன். சிவாலயத்திற்கு உள்ளே நிற்கும் போது கூட அவனுக்கு அவன் மனதில் மகிழ்ச்சி இல்லை. எங்க போய் போற மகிழ்ச்சி கிடைக்கும்? சிவாலயத்திற்குள் நின்று சிவலிங்க தரிசனத்துல நிற்கும் போது கூட உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னா வேற உலகத்துல எங்கேயும் உனக்கு மகிழ்ச்சி வரும்? ஒரு நாள் வர. அப்ப அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் சிவாலயத்திற்குள் நின்று சிவத்தை பார்க்கும் போது கூட அந்த சிவத்தை தரிசித்து மகிழ்ச்சி அடைய விடாமல் தடுப்பது ஆணவம். அந்த ஆணவம் என்ன பண்ணிரும்னா, கோயிலுக்குள்ள போகும்போது தானவம் கண்மம் மாயை மூணு பிள்ளை இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வாசலே நிறுத்திட்டு போயிடணும். செருப்பை கலத்துறோம் பாத்தீங்களா, செருப்பை கலத்தும் போதே மூணு பேரை கழட்டி இருக்கும். யாரெல்லாம்? அதான் அந்த கொடிமரத்துக்கு முன்னால வச்சிருக்காங்க. அங்க நீங்க ஆணவத்தை கழட்டா போதும், மத்திரம் தன்னால கிளம்பும். மத்திரத்தையும் ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்குரிய யாரு? ஆணவம். அதனால கோயிலுக்குள்ள நுழையும் போது அந்த பலிபீதம் பக்கத்துல போன உடனே என்ன செய்யணும், நம்மை பற்றி நிற்கின்ற ஆணவத்தை கலட்டி அங்க வச்சுட்டு உள்ள போனா அந்த சிவலிங்க தரிசனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன், எதை இங்க வச்சுட்டு போயிட்டோம், ஆணவத்தை வச்சுட்டு நீ வழிபாடு செய்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆணவத்தை கூற வச்சுட்டு அதே மாதிரி உள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வரும்போது என்ன செய்யணும், நனவா எடுத்துக்கிடணும். என்ன ஆனா நம்ம ஆள் என்ன செய்யறான் அப்படின்னா, போகும்போது கலத்தி வச்சுட்டு போறான், வரும்போது அவனுக்குள்ளது வேறாட்கள் கலத்தி வச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்,
அழிக்கொண்டி.
இது அவருடைய சிந்தனை. கோயிலுக்குள்ள மட்டுமில்ல, வீட்டுல இருக்கும்போது அப்படிதான் இருப்பாங்களா? வீட்டுல இருக்கும்போது கூட ஏய் ஆணவம் வந்துடக்கூடாது. ஆணவம் வந்துவிட்டால் அங்கே சிவ சிந்தனை தடைப்படும். சிவத்தை சிந்திக்க விடாமல், அந்த பேரின்பத்தை உயிர் அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஒரே ஆள் யாரு? ஆணவம் தான். நமக்கு ஒரே எதிரிதான் உலகத்தில் மற்ற எல்லாரும் நண்பர்கள் தான், நமக்கு எதிரி ஒரே ஆள் தான். யாரு? ஆணவம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நண்பர்களெல்லாம் தள்ளி நிற்கிறார்கள், எதிரி என்னோடையே இருக்கிறான். அதான் பிரச்சனை. எதிரி எங்க இருக்கிறான்? எதிரி கொஞ்சம் தள்ளி நின்னா துறை ஓடிடலாம். நம்ம எவ்வளவு வேகமா போனாலும் பிரயோஜனமே இல்லை. ஏன், அவன் தான் நம்ம தோல்லே உட்கார்ந்துருக்கானே. நீ வேகமா ஓடி என்ன செய்ய போற? ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்க ஓடுனாலும் போக முடியாது. அதனால இந்த சீவர் முக்தர்கள் ஏற்கனவே முக்திக்குரிய பக்குவம் வந்து சாதனத்தினால் சிவத்தை அனுபவிக்கிற பேரு பெற்றவர்களாக இருப்பினும் கூட திரும்ப எங்கிருந்தாலும் இந்த மூணு பேரு நம்மளை தாக்கிடக்கூடாது என்று அந்த சிந்தனையோடையே இருப்பார்களாம். அவருடைய ஞானசக்தி இந்த மூன்றும் நம்மை நெருங்கிவிடக் கூடாது என்று விழிப்பாக இருக்கும். அதான் முதல் செய்தியா சொன்னார். செம்மல நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி, அதை நீக்கி நிற்க என்று சிந்தனை சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அது ஏன் அது இல்லைன்னா போயிடும். அப்போ இது அவர்களுடைய ஞானசக்தி. ஞானசக்தி என்ன செய்கிறது? சிவத்தினுடைய திருவடியை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற மலங்கள் நம்மை மீண்டும் அணுகிவிடக் கூடாது என்று சிந்தித்து நிற்கிறது. இது ஞானசக்தி. சரி, நம்முடைய ஞானசக்தி எப்படி இருக்கு? நம்முடைய ஞானசக்தி என்ன சிந்திக்கிறது? நம்முடைய ஞானசக்தி ஆழமும் கலந்துதான் இருக்கிறது. நமக்கு இந்த மூணு ஆற்றல்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மூன்றிலும் ஆணவம் கலந்து, இந்த மூணுல என்ன ஆயிட்டு, இந்த மூணுல ஆணவம் கலந்ததுனால நம்முடைய ஞானசக்தி செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னா, ஆணவம் எப்படி தூண்டுதோ அப்படின்னா செய்யும். ஏன்னா இந்த மூணுலயும் கலந்து நிற்கிறது யாரு? மூணுலயே ஆணவம். ஏன்னா நம்முடைய ஞானசக்தி நல்லா சிந்திப்பான், இந்த விடிய விடிய சிந்திப்பான். எதுக்கு அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக எப்படி கெடுக்கிறதுன்னு விடிய விடிய சிந்திப்பான். நல்ல ஞானசக்தி வேலை செய்யும். எதுக்கு வேலை செய்யும்? பத்தாம் விஷயத்து தான் வேலை செய்யும். அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு வந்தார். சரி சார், சீவன் முக்தருடைய ஞானசக்தி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க, ரைட். அடுத்தால மொத்தம் எத்தனை சக்தி இப்படி இருக்கு? மூணு. ஞானம், இச்சை, கிரியை. ஞான சக்தி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க, அவருடைய இச்சா சக்தி, அவர்களுக்கு ஆசை உண்டா அப்படின்னு கேட்டார். சீவன் முக்தர்களுக்கு ஆசை உண்டா என்று கேட்டார். உண்டாம். என்ன மாதிரி ஆசையா? அவருங்க சிவன் அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களோடு இணங்கி இருப்பதை விரும்புவார்கள். அன்பரோடு மரி, அன்பரோடு. அன்பர் யாரு? அன்பர் யாரு? அவர் யாரு? சிவனடியார்னா யாரு? சிவனடியார் யாரு அப்படின்னா, காலை வகுப்புல பதினோராம் சூத்திரம் சிந்திச்சோம்ல, பதினோராவது சூத்திரத்துல காட்டு உபகாரம், காணும் உபகாரம் ஆகியவர்களை உணர்ந்து எப்பொழுதும் அதை மறவாமல் சிவத்தின் மீது அன்பாகவே இருப்பார்கள்னு சொன்னா அவங்கதான் சிவனடியார். வேற யாரும் கிடையாது. கொட்டையும் சட்டையும் போட்டாலும் சிவனடியார் கிடையாது. ஆமா, அது பெரிய புராணத்துல யார் சொன்னாங்க? இப்ப எடுத்து கொடுத்து தெரியாது நீங்களா? அதை தொடரவானா? நீங்க எடுத்தா தொடவா வேண்டாம். அவங்க ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க, நல்ல அப்படிதான் எடுத்து கொடுக்கணும். சிவனடியார் யாருன்னு கேட்டாங்க. சிவனடியார் யாருன்னா, கோயிலுக்கு போனவங்க கேட்டாங்க. கோயில்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, சிவத்தை வழிபடுவாங்க. கோயில கூட சிவத்தை வழிபடுவாங்க. முதல்ல வழிபாடுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். வழிபாடுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நாம கோவில போய் வழிபாடு செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஒரு பட்டியலோடு நாம போறோம். என்னெல்லாம் லிஸ்ட், இந்த லிஸ்ட கொண்டு போய் பாராம அந்த ஒப்பிப்பதுக்கு பேரு வழிபாடு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது வழிபாடு இல்லை. என் முதல்ல அவுட் இருந்தார். நீ வழிபாடுவே செய்யலை. இதைத்தான் நம்ம நாள் வழிபாடு நினைச்சுட்டு இருந்தேன் போச்சு. இது வழிபாடு இல்லை. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தன் பிரதோஷத்துக்கு போகிறான். பிரதோஷத்துக்கு போகும்போது கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தான், இவ்வளவு நீளம். எரிவுதி எதுவும் மடக்கிறதுக்கு கொண்டு போறாம இருக்குன்னா அது ரொம்ப இடி இருக்கு. அந்த பிரதோஷ நேரத்துல அந்த திருவாரண காட்டும் போது டப்புன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி திருமுறை பாடுதான் போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா பைய எட்டி பார்த்தா வரிசையா டிமாண்ட் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான், எப்படியாவது நான் கர்நாடகால ஆட்சி பிடிச்சிடணும் டிமாண்ட் எழுதியிருக்கான், வரிசையா எழுதியிருக்கான். எழுதி எல்லாரும் பரவசமா அங்க இருக்கிற நேரத்துல இவன் பட்டியல் வச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து கேட்ட, என்னப்பா இப்படி வந்து எழுதி வந்து வாசிக்க என்ன? ஆமா சார், போன பிரதோஷத்துல நான் வழிபாடு செய்ய வரும்பொழுது வீட்டுல வச்சே நனவுபடுத்திட்டு வந்தேன், இன்னெல்லாம் பெருமான்கிட்ட கேட்கணும்னு நனவுபடுத்திட்டு வந்தேன். இங்க பாருங்க, அந்த பிரதோஷ நேரத்துல அப்படியே அந்த பூஜையில நான் என்னையே மறந்துட்டேன், மறந்து பெருமான்கிட்ட என்னெல்லாம் கேட்கணுங்கிறதே எனக்கு மறந்து போச்சு, அப்படியே அதுல ஈடுபட்டுட்டேன். இனிமே அப்படி நடக்கக்கூடாது, அதனால எழுதி வந்து வாசிச்சேன். ஏதோ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துல பெருமான் உழைச்சு போன பிரதோஷத்துல கொஞ்ச நேரம் மெய்மறந்து சிவத்தை சிந்திக்கிற ஒரு இதை கொடுத்தாரு. ஆனா அந்த கொடுத்ததனுடைய மேன்மை அவனுக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி பட்டியல் வாசிக்கிற விஷயத்துக்கு பேரு வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிய. நீயும் நானும் சிவத்தை வழிபடுகிறேன், எனக்கும் சிவன் எப்போ அருள்பாலிப்பான் அப்படின்னா, சிவம் எங்க அருள்பாலிக்க, நீ தான் வழிபாடே பண்ணலையே. நீ பாய் பூரா பட்டியல் வாசிச்சுட்டு அதை வழிபாடுன்னு சொன்னேன்னா சிவபெருமான் அதை வழிபாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏற்றுக்கொள்ள. அப்ப இங்க என்ன சொன்னார் அப்படின்னா, சரி சார் எங்களை விட்டுருங்க, சிவனடியாருன்னு சொல்றீங்களா, அவங்க போய் என்ன பட்டியல் வாசிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க போய் என்ன வேண்டிக்குவாங்க? அப்ப ஒருத்தன் சொன்னா, அவங்க வந்து பிறவாமை வேண்டும்னு பட்டியல் வாசிப்பாங்க, பிறவாமை வேண்டும்னு வாசிப்பாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பக்கத்துல இன்னொருத்தன் சொன்னா, தப்பு, அவர்கள் அதையும் கேட்க மாட்டார்கள். எதையும் கேட்க மாட்டாங்க. அதான் நம்முடைய தெய்வ சேக்கலார் தான் சிவனடியார் யார் என்பதை காட்டும் பொழுது இருக்கு. இப்ப எதுக்கு இது கொடுக்காங்க?
என்னாடுடைய சிவனே போற்றி, எல்லா கட்டவத்தும் இறைவா போற்றி.
நடக்கிற விஷயங்கள் பாதி புரிய மாட்டேங்குது. சரி, இதை இப்ப நான் சாப்பிடணுமா பேசணுமா? சாப்பிட்டுட்டே பேசுற கலை எனக்கு தெரியாது. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் பேசுறேன். அதனால சேக்கலார்த்த சிவனடியார் யாருன்னு கேட்டாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. பல விஷயங்களை சொல்லும்போது முத்தாய்ப்பா சொல்றாரு, சிவத்தை தரிசித்து நிற்கும் பொழுது அவர்கள் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. வீடு பேரு அதுவும் கேட்க மாட்டாங்க என்ன? சரி சார், அப்ப ஏன் சார் கோயிலுக்கு போறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டாங்கல்ல, அப்ப ஏன் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, அங்கதான் வைக்கிறாரு. போய் கும்பிடுவாங்க, வேண்டுதல் இல்லாத கும்பிடு என்ன அப்படின்னா, கூடும் அன்பினில் கும்பிடல் அருமையா சொன்னாங்க. அந்த பார்த்த உடனே அதே பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த பரவசம் அவ்வளவுதான், அதுல என்ன கிடையாது. அதான் சொல்ற கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலும் வேண்டாம். அவன் தான் சிவனடியார். நாம உலகத்துல பாதி பேரை சிவனடியார் நினைச்சுட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட சிவனடியார்கள் தெய்வ சேக்கிழாரும் மெய்கண்டாரும் அறிமுகப்படுத்தினாங்களே சிவனடியார்கள், அவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும் என்று சிவமுக்தர்கள் விரும்புவார்கள். ஏன்னா இவனும் சிவனடியார், சிவன்முக்தர் யாரு? சிவனடியார்கள். இவர்கள் அந்த பக்குவம் வாய்ந்த அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவருடைய ஆசை எப்படி இருக்குது? அவர்களுடைய ஆசை அன்பரோடு மறியினர், சிவனடியார்களோடு இணங்கி இருத்தலை விரும்புவார்கள். சக்தி அது என்ன செய்யும்? மூன்று மரங்களும் நம்மை அணுகிவிடக் கூடாது என்று சிந்தனை செய்து நிற்கும் இச்சாசக்தி சிவனடியாரோடு இணங்கி இருப்பதை விரும்பும். ஆசை சிவனடியாரோடு இணங்கி இருப்பது அது அவருடைய ஆசை. செயல் கிரியாசக்தி அது என்ன செய்யும் அப்படின்னா, இரண்டு இடங்களில் சிவத்தை வழிபடும். அந்த இரண்டு இடம் என்னன்னா, ஒன்னு மாதர மால் அற மயக்கம் நீங்கிய, நேயம் மலிந்தவ அன்பு வயப்பட்டவர் வேடம். அவர்கள் திருநீறு ருத்ராட்சம் ஆகிய வேடத்தோடு இருக்கிறார்கள். அந்த வேடத்தை பார்க்கும் பொழுதும் ஆலயம் ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனியை பார்க்கும் பொழுதும் சிவத்தை அவைகள் நினைவுபடுத்துவதால் அங்கே சிவத்தை வழிபடுவார்கள். இந்த ரெண்டு இடமும் சிவத்தை நினைவுபடுத்துகின்றன. என்னெல்லாம்? அடியவர் வேடம், அடியவர் வேடம். இந்த வேடம் இருக்க திருநீர் பூசிக்கிறீங்க, உத்தராட்சம் போடுகிறோம், இது சிவ வேடம். இது யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க. இந்த வேடம் யார் கொடுத்தது? இந்த வேடம் இப்படி பூசிக்கிறேன். இது யார் கொடுத்தது? இது சிவமே கொடுத்தது. ஒரு பிறவியில ஒருவன் திருநீரை குழைத்து பூசுகிறான் என்றால், உத்தராட்சத்தை அணிந்து கொள்கிறான் என்று சொன்னார் அவன் இறைவனுடைய சிவபெருமானுடைய பார்வைக்குள்ள வந்துட்டான். எங்க வந்துட்டான்? அவன் சிவத்தினுடைய பார்வைக்குள்ள வந்து